أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. صدق الله مولانا العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசிகத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மகத்தான முஹர்ரமுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் மாளிகையில் இரண்டாம் ஜும்மாவை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாளை தினம் முஹர்ரமுடைய ஒன்பதாம் நாள், நாளை மறுதினம் முஹர்ரமுடைய பத்தாம் பிறையாக கணிக்கப்படுகிறது. ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தை மிக சங்கைப்படுத்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேள்விகள் கேட்டபொழுது, எந்த மாதம் சிறந்தது என்று, ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அது முஹர்ரமுடைய மாதம் என்பதாக நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நோன்புக்கு பிறகு, ரமலானுடைய நோன்பிற்கு பிறகு எந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கட்டும் என்று கேட்டபொழுது, அதை முஹர்ரமுடைய மாதமாக இருக்கட்டும் என்பதாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில், இது முஸ்லிம் பதிவாக இருக்கிறது, அப்துல் சியாம் மாத ரமலான் ஷஹ்ருல்லா அல் முஹர்ரம், ரமலானுக்கு பிறகாக சிறந்த நோம்புடைய மாதம் முஹர்ரமுடைய மாதம். சுஇல் அன் சௌமி யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய நோன்பை பற்றி நம்மிடத்தில் கேட்கப்பட்டது. ஃபக்கால் யுகஃபிரு ஸனல் மாதியா, கடந்த வருடத்தின் பாவங்களை மன்னித்துவிடும் என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் வந்து கேட்கிறான், ஐயு ஷஹர் தஅமுருனி அன் அஸூம் பஅது ஷஹர் ரமலான், ரமலானுக்கு பிறகு எந்த வாரத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்று நீங்கள் என்னை உத்தரவிடுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, சும் அல் முஹர்ரம் ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹ், இந்த மாதத்தை நோன்பாக ஆக்கிக் கொள்ளுங்கள், இதை முஹர்ரமுடைய அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாக சொன்னார்கள். ஸாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அமர பிஸ்யாமி, நபி அவர்கள் நோன்பு நோற்றார்கள். ஆஷூராவுடைய தினம், நாளைய தினம் தாசுஆ, அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஆஷூரா என்று சொல்லப்படும். ஒன்பதாம் நாளுக்கு தாசுஆ என்றும் பத்தாம் நாளுக்கு ஆஷூரா என்றும் சொல்லப்படுகிறது. இது ஒன்பது பத்து நாட்கள். மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய நோன்பை பத்தண்டு நோன்பு நோற்று சஹாபாக்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார்கள். அந்த நேரத்தில் காலு யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள், யுஅஸ்ஸிமுல் யஹூது வன்னசாரா, யஹூதிகளும் நசாராக்களும் இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்கள் என்று சொன்னபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் வரைக்கும் ஹயாத்தோடு இருந்தால் ஒன்பதாம் நாளையும் நோன்பாக ஆக்கிக் கொள்வேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எமக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பம் கிட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய நாளை தொடர்ந்து சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களும் தாசுஆ ஆஷுராவுடைய நாட்களாக வந்து நமக்கு ஒரு பாக்கியத்தை கிட்டிருக்கிறது. இந்த நாட்களை நோன்புடைய நாட்களாக ஆக்கிக் கொண்டால் மிக சிறப்பம்சமாக இருக்கும். இரண்டும் பிடிக்கலும் என்றால் ஆக சிறந்தது, முடியாதவர்கள் குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் இந்த நாளை நோன்புடைய நாளாக. வரலாற்று எழுதக்கூடியவர்கள் இந்த நாட்கள் நோன்பு பிடிக்க காரணம் அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து அந்த ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் வெற்றியையும் ஈரேற்றத்தையும் கொடுத்ததாக ஆதி காலம் தொற்று பல வெற்றிகரமான நிகழ்வுகளை இந்த முஹர்ரமுடைய மாதத்தில், இந்த ஆஷுராவுடைய தினத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் அனைவர்களும் அறிந்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் உடம்பாலும் பொருளாலும் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதை விரும்புகிறான். ஒரு மிகவும் பலகீனமான, அமல் செய்ய முடியுமான ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது. அந்த பல ஹதீஸ்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இந்த நாளில் யார் குடும்பத்தின் மீது செலவழிப்பார்களோ
அல்லாஹ் அவர்களுடைய செலவில் மிக விசாலத்தன்மை ஏற்படுத்துவான் என்பதாகவும் ஒரு பலஹீனமான ஹதீஸ் நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதம் இது இஸ்லாமிய புதுவருடம் ஆரம்பமாக இருக்கிறது. இஸ்லாமிய புதுவருடம் என்பது அது ஒரு வரலாற்றை பின்வைத்து நமக்கு பல விஷயங்களை ஞாபகம் ஊட்டுகிறது. இஸ்லாமிய வரலாற்றில் இது இஸ்லாமிய கலண்டர் என்பதை ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு புதுவருடமாக 1426 ஹிஜ்ரி கலண்டர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா தோழர்களை மக்காவிலிருந்து எடுத்துக்கொண்டு தீனுக்காக இஸ்லாத்துக்காக ஊரை விட்டு அவர்கள் ஊர் திறந்து போன அந்த வரலாறு நமக்கு கண்முன்னால் இருப்பது போன்றே. மக்காவை கண்டு தரிசித்து விட்டு காபத்துல்லாவை பார்த்துவிட்டு வரும் ஹாஜிகளுக்கு இது ஒரு ஞாபகமூட்டக்கூடிய, ஹஜ்ஜை முடித்தவர்களுக்கு இது ஒரு ஞாபகமூட்டக்கூடிய ஒரு வரலாறாக அமைந்திருக்கிறது. மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து எப்படி பிரயாணம் செய்து போனார்கள், எப்படி குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டுவிட்டு நபி அவர்கள் பிரயாணம் செய்தார்கள், சஹாபாக்கள் அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக எப்படி வெற்றி அடைந்தார்கள் என்பதையும் இந்த முஹர்ரம் வந்ததுடன் புது வருடம் வந்ததுடன் நமக்கு அதையும் ஞாபகம் ஊட்டுகிறது. அத்தோடு மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஈடேற்றத்துக்குரிய வழியாக வைத்திருக்கிறான். எப்படி இஸ்லாத்துக்கு முன்பு சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு முன்பு ஃபிரௌனுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் ஃபிரௌனை அழித்து சஹாபாக்களுக்கு அந்த காலத்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்களுக்கு அல்லாஹ் வெற்றியையும் ஈடேற்றத்தையும் கொடுத்தானோ, மேலான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சிறப்பான இந்த நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மாதம் என்பதாகவும் இந்த மாதத்தில் நோன்பு பிடிங்கள் என்பதாகவும் நல்ல ஒரு ஆர்வம் ஊட்டி இருக்கிறார்கள். அதனால் நாமும் நம்மால் முடிந்த கலாவான நோன்புகள் இருக்கும் என்றாலும் இந்த காலங்களில் நாம் நோற்றுக்கொள்ளலாம். வீட்டில் பெண்கள் கலாவுடைய நோன்புகளை நோற்றுக்கொள்வதற்கு நல்ல அவகாசமாக நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. அத்தோடு மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய இந்த நிகழ்வுகள், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வஃபாத்துக்கு பிறகு உம்மத்துக்கு ஏற்பட்ட ஒரு சுகமான காட்சி ஒன்றுதான் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நிகழ்வும் நம்முடைய கண் முன்னால் இருப்பது போன்றுதான் இந்த முஹர்ரமுடைய மாதம் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, முஹர்ரமுடைய மாதம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரரான ஹுசைன் அவர்களுடைய தலை அப்படி வெட்டப்பட்டு ஒரு தட்டில் வைக்கப்பட்டு அந்த தலை அப்படி உருண்டு கொண்டிருக்கும் அந்த நிகழ்வையும் இந்த ஆஷூராவுடைய தினம்தான் நமக்கு ஞாபகம் ஊட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக கனவில் ஒரு காட்சியை காண வைத்தான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவு காண்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குப்பையில் இரத்தத்தை எடுத்து நிரப்பிக் கொண்டிருக்கும் காட்சி அங்கு காட்டப்பட்டது. கேட்டார்கள் நபி அவர்களை பார்த்து, ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் கனவில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் என்ன செய்கிறீர்கள்? சொன்னார்கள், என்னுடைய பேரன் இன்று கர்பலாவில் அவனுடைய சிரசு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மிக இஸ்லாமிய வரலாறில் மிகவும் சோகமான கவலையான நிகழ்வுகள் பல சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டதுண்டு. அந்த சோகமான நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது இஸ்லாம் நமக்கு மிக அழகான வழிகாட்டல்களை தந்திருக்கிறது. சோகத்தை எப்படி கழிக்க வேண்டும், சந்தோஷத்தை எப்படி கழிக்க வேண்டும், இன்பத்தை எப்படி அடைய வேண்டும், துக்கத்தை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பது நமக்கு இஸ்லாம் காட்டி தந்த முறைகளாகும். அந்த முறையை பின்பற்றுவதை கொண்டுதான் ஒரு முஸ்லிம் ஈடேற்றம் அடைய முடியும். நான் ஓதிய குர்ஆனுடைய திருவசனம், மா ஆதாகும் ரசூலு ஃபஹுஸு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்து நடக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்களோ அதை எடுத்து நடங்கள், எதை விட்டுவிடுமாறு சொன்னார்களோ தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டு தளர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. உலகத்தில் சோகமான நிகழ்வுகள் பலதும் ஏற்படுவதுண்டு. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு மூணு முசீபத்துகள் வந்திருக்குது, என்னப்பா அந்த முசீபத் என்று ஒருவர் கேட்ட நேரம் சொன்னார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத். இரண்டாவது என்னப்பா என்று கேட்ட நேரம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத் என்று சொன்னார்கள். மூணாவது என்ன என்று கேட்ட நேரம் மிஸ்வத் அல் மிஸ்வத், மிஸ்வத் என்றால் என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், பல வருஷ காலமாக என் கைவசம் நபி அவர்களுடைய கையால் போட்டு தரப்பட்ட ஒரு பேரீச்சை பழத்து பை இருந்தது, கொஞ்ச போலதான் அந்த பேரிச்ச பழம் இருந்தாலும் நான் பல வருஷ காலமாக அதிலிருந்து சாப்பிட்டுக் கொண்டும் பிறருக்கு கொடுத்துக் கொண்டும் இருந்தேன். பல டன் அதிலிருந்து வெளியாக இருக்கும். ஹதரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளில் அதுவும் என் கையிலிருந்து போய்விட்டது என்று தன்னுடைய அந்த கவலையான ஒரு கட்டத்தை ஹதரத் உஸ்மான் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இஸ்லாமிய வரலாறில் மிகவும் கவலையான நிகழ்வுகள் பலதும் ஏற்பட்டதுண்டு. ஜெயினப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கற்பஸ்திரியாக இருக்கும் பொழுது, ஹிஜ்ரத் செய்து வந்து கொண்டிருக்கும் பொழுது காஃபிர்களால் அடிக்கப்பட்டு அவருடைய அந்த குழந்தை, அந்த கற்பு சிதறிய அந்த குழந்தை சிறதையார் வரலாறும் நம்முடைய முன்னால்தான் இருக்கிறது. உஹதுடைய போர்களத்தில் ஹதரத் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் துண்டு துண்டாக அறியப்பட்டு அவர்களுடைய கஃபனை இல்லாமல் நபியவர்கள் அழுது அந்த வரலாறும், 7 வருஷத்துக்கு பிறகும் நபியவர்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் ஞாபகம் வரும்பொழுது அவர்களுக்காக மன்றாடி துவா செய்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இது போன்ற ஏராளமான சம்பவங்கள் அனஸ் இப்னு நதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய துண்டு துண்டாக அறியப்பட்டார்கள். அதில் சஹாபாக்களில் முஸ்அப் இப்னு உமைர் ஒவ்வொரு உறுப்பு உறுப்பாக வெட்டப்பட்டார்கள். ஏராளமான சஹாபாக்களுடைய வரலாறுகள் ஹதீஸ்களுடைய கிரந்தங்களிலும் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலும் பதிவாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது, ஒருவருடைய மௌத் ஏற்பட்டு விட்டால் அதை எந்த முறையில் அதை நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு காட்டும் முன்மாதிரியாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், மனிதனுடைய கவலையான நேரத்தில் கண்களிலிருந்தும் மனிதனுடைய உள்ளத்திலிருந்தும் வெளியாகுவதனால் எந்த தடையும் இல்லை. கண்களிலிருந்து கண்ணீர் வரலாம், உள்ளத்திலிருந்து கவலை வரலாம், ஆனால் கையாலும் வாயாலும் ஏதும் செய்விக்கிறதே தடைப்பட்ட ஷைத்தானுடைய காரியம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனாலதான் ஜாஹிலியத்துடைய காலத்தின் சில மோட பழக்கங்கள், தவறான சில வழக்கங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஒப்பாரி வைப்பதும், மார்பில் அடித்துக் கொள்வதும், ஆடைகளை கிழித்துக் கொள்வதும், கன்னத்தில் அரைந்து கொள்வதும், ஊர்வலங்கள் செல்வதும், இது இஸ்லாம் தடுத்த தவறான அல்லாவினால் மிகவும் வெறுக்கத்தக்க செயல்களாகும். இஸ்லாம் ஒருபோதும் இந்த செயல்களை ஆதரிக்கவில்லை. ஹதரத் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவிகள் ஒருவர், 3 நாட்கள் கடந்தது தன்னுடைய சகோதரனுடைய மௌத்து, சகோதரன் மௌத்தாகிவிட்டார், 3ஆம் நாள் அத்தரை எடுத்து மேனியில் பூசிக்கொண்டார்கள். சொன்னார்கள் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு அன்ஹா, எனக்கு அத்தர் பூச வேண்டிய தேவை ஏதும் இருக்கவில்லை, ஆனால் துக்கம் அனுஷ்டிப்பதென்பதை அவை 3 நாட்களுக்கு மினாயில் கிடையாது என்பதை சொல்வதற்காக தான் இப்படி செய்தேன் என்பதை அந்த உம்மு ஹபீபா அவர்கள் சொன்னார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எந்த அளவுக்கு உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், கணவன் ஜனாசா மௌத்தாகி அவருடைய ஜனாசா அந்த எடுக்கவும் இல்லை, ஜனாசா அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அவரை குளிப்பாட்டை கவன் பண்ணி ஜனாசா எடுப்பதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மனைவி அவள் வந்து குழந்தையை பெற்றெடுத்து விட்டால், குழந்தையை பெற்றெடுத்து விட்டவுடன் அவளுடைய இத்தா முடிந்து விட்டது, அடுத்த நாள் இந்த மனைவியை வேறொருவருக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம். இது நம்முடைய மார்க்கம் காட்டும் வழிகாட்டலாகும். துக்கம் என்று அனுஷ்டிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் மார்க்கத்தில் ஒரு மனைவிக்கு மாத்திரம்தான், 4 மாதம் 10 நாள் அல்லது அவருடைய துக்க அனுஷ்டானத்துக்குரிய எல்லை குழந்தை பெறும் வரைக்கும், அது 9 மாதமாக இருந்தாலும் சரி, 9 மணி நேரமாக இருந்தாலும் சரி, 9 வினாடியாக இருந்தாலும் சரி, அவருடைய இதா அங்கு முடிந்து விடுகிறது. அதனால் இஸ்லாம் நமக்கு சோகத்துடன் வாழதான் வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் வலியுறுத்தவில்லை. சோகத்துக்குரிய பரிகாரத்தை தேடுமாறு இஸ்லாம் நமக்கு மாற்று வழியை சொல்லி தந்திருக்கிறது. இந்த முறையில் மனிதன் டிப்ரஸ்டுடைய அந்த நோய்க்கு தள்ளப்படுகிறான், அவன் அந்த மனநோயினால் பிரிக்கப்படுகிறான். காரணம் என்ன? கவலைகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்மே இன்னி அஊஸுபிக்க மினல் ஹம்மி வல் ஹுஸன் வஅஊஸுபிக்க மினல் அஜ்ஜி வல் கஸல் வஅஊஸுபிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊஸுபிக்க மின் கலபத்தி தைன் வகஹர் ரிஜால். யா அல்லாஹ், கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். கவலை துக்கம் அது கேன்சரை போலது, அது அல்சரை போலது, அது மனிதன் அப்படி கொண்டு போகும். இல்லை மேலான சகோதரர்களே, தைரியத்தை எடுக்க வேண்டும், மனிதன் தைரியப்பட வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் தைரியத்தை எடுப்பது அது உற்சாகத்தை தரும், ஆறுதலை தரும், ஆரோக்கியத்தை தரும். அல்லாஹ் தஆலா அதுக்காக தான் நபியவர்கள் கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், சோமேறித்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், ஏழாமை தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள், கடன் மிகைப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். இவைகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த சிறந்த வழிமுறைகளாகும். இதை நாம் பின்பற்றுவதை கொண்டுதான் நிச்சயமாக நாம் ஈடேற்றம் அடைய முடியும். ஒரு அல்லாஹ்வுடைய சோதனை வரும், அந்த சோதனை வரக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து விமோசனம் காண்பது எப்படி? ஹதரத் ஹுசைன் ரழியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதோடு அதே நினைச்சு ஒவ்வொரு வருடமும் அதுக்கு ஒப்பாரி வைப்பதும், அழுவதும், அதுக்கு மாரடித்துக் கொள்வதும், பாதைகளில் தெரிவதும் அல்ல மார்க்கம். பார்க்கும் என்பதை அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள், கண்ணிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் வெளியாவதே அனுமதிக்கப்பட்டதே, ஆனால் வாயாலும் கையாலும் அப்படின்னா ஆடையை கலைந்து கொள்வதோ, ஆடையை கிழித்துக் கொள்வதோ, கன்னத்தில் அரைந்து கொள்வதோ, மல்லள்ளி தலையில போட்டுக் கொள்வதோ, அல்லது ஒப்பாறு வைத்து அழுவதோ, சத்தத்தை வெளியிடுவதோ அதை தடுக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அலுங்க கண்ணீர் வரும் அளவுக்கு துக்கம் அனுஷ்டிங்க. மூணு நாள் தான் மனைவியாக இருக்கிறீங்களா, நாலு மாதம் பத்து நாள் வரைக்கும் பிரசவ பெண்ணாக இருக்கிறீங்களா, குழந்தை கிடைக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்க முடியும். துக்கமே அல்ல எங்களுடைய மார்க்கம், எங்களுடைய மார்க்கம் உற்சாகத்தை தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே அடிப்படையில் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, கடந்த நமக்கு தந்த இந்த நாட்டில் ஒரு கர்பலா, இந்த நாட்டின் ஒரு கர்பலா, இந்த நாட்டின் ஒரு தாத்தாரியுடைய ஒரு நிகழ்வை போன்று ஒரு நிகழ்வு தான் சுனாமியுடைய நிகழ்வு. மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, கடந்த 40-45-50 நாட்களாக இந்த சென்ற மாதமும் ஜும்மாவுக்கு வர முடியாத ஒரு நிலைமையில் இந்த சுனாமியுடைய விடயங்களில் பல விடயங்களில் ஈடுபட்டிருந்தோம். சுனாமியும் நமக்கு இந்த நாட்டுக்கு ஒரு கர்பலாவை போன்றது, இந்த நாட்டுடைய வரலாற்றில் ஒரு சுகமான ஒரு ஒரு நிகழ்வை நமக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய 24 அந்த ஆகஸ்டுடைய தினம், டிசம்பருடைய தினம் நமக்கு அந்த சுகமான தினத்தை ஞாபகம் ஊட்டுகிறது. இருந்தாலும் முஸ்லிம்கள் என்பவர்கள் யாராக இருந்தாலும், பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, அதே நினைத்துக் கொண்டிருப்பது அல்ல, அதுக்கு மாற்று வழி என்ன என்பதை சிந்தித்து செயல்படுவதுதான் முஸ்லிம்களுடைய ஒரு நடைமுறையாக இருந்து வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அப்படித்தான் வழிநடத்திருக்கிறார்கள். மதீனாக்கு வந்த சஹாபாக்கள் இப்படித்தான் வழிநடத்தப்பட்டார்கள். அந்த அடிப்படையில் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நடந்து முடிந்தது எல்லோருக்கும் தெரியும், நடக்க வேண்டியது என்னது என்பதுதான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே அல்லாஹ் சொல்லித்தான், எங்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். நாம் நலவை கொண்டும் சோதிக்கிறோம், தீமையை கொண்டும் சோதிக்கிறோம். குர்ஆன் சொல்கிறது, அவர்களை நாம் நல்லதுகளை கொண்டும் தீயதுகளை கொண்டும் சோதிக்கின்றோம். ஏன், அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டும் என்பதற்காக. அவர்கள் ஒரு ஒரு தாய் அம்மன் தொட்டையில் இதான் அனுஷ்டிக்கிறாள். எப்படிப்பட்ட தாய் என்று சொன்னால், அவளுடைய குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதரர்கள் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 14 பேரை உயிரிழந்த தாய் இத்தானுஷ்டித்துக் கொண்டிருக்கிறாள். வேற சகோதரர்களை, பெரியார்களே, இப்படிப்பட்ட ஒரு கவலையான நிகழ்வு. அதோ ஹம்னத் பின் துஜாஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவில் மதீனாவில் உஹத் போர்க்களத்தில் ஓடி வருகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஹம்னத் ஹஸ்தீ ஏ ஹம்னா பொறுமையாக இருமா என்று சொல்கிறார்கள். ஏ அம்மா ஸ்பிரி பொறுமையாக இருமா என்று சொல்கிறார்கள். நன்மையை நாடிக்கொள் என்று சொல்கிறார்கள். அந்த தாயோ முன்னால் பார்க்கிறாள். ஹம்னா நபியுடைய சாட்சி முறைய மதினி முறையாகிறது. ஜெயனப் ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சகோதரி பார்க்கிறாள். ஹதரத் அப்துல்லா சகோதரர் ஷஹீதாகி கிடக்கிறார். முன்னால போய் பார்க்கிறார், சாச்சா ஷஹீதாகி கிடக்கிறார். இன்னும் முன்னால போய் பார்க்கிறார், அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் முஸ்அப் இப்னு உமைர் ஷஹீதாகி கிடக்கிறார். நாம் முன்னே வரலாறுகளை படித்து பார்க்கும் பொழுதே இப்படியான நிகழ்வுகள் நமக்கு கிடைக்கிறது. என்ன, ஒரு பெண் ஒரே போர்க்களத்தில் 3 பேரை பலி கொடுத்து விட்டால், ஆனால் அதைவிடவும் பயங்கரமாக உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒரே தாய் 14 பேரை எழுந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களும் எங்களுடைய நாட்டில் இருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தை எடுத்தால் 20 பேரை எழுந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த காலகட்டத்தில் நாம் பழையதை மாத்திரம் பேசிக்கொண்டு ஒரு ஒரு கின்னஸ் புக்கை தயாரிப்பது என்பது அல்ல. இப்ப செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிதுல் நபவி நமக்கு காட்டி தந்திருக்கிறது. மதீனாவுடைய பள்ளி நமக்கு இதுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இப்படியான நிகழ்வுகள் அன்றும் ஏற்பட்டது. சஹாபாக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். ஹபஷாவிலிருந்து ஓடி வந்தார்கள். உலக நாடுகளிலிருந்து மக்கள் திரண்டார்கள். எங்கே, மதீனாவில். மதீனா எப்படி இருந்தது? மதீனாவுடைய 9 வருஷமும் அது பள்ளியில அதுல விளக்கில்லை. பள்ளியுடைய அசான் சொல்லப்படும் பொழுது சல்லுக்கும் உங்களுடைய அறைகளில் உங்களுடைய வீட்டுகளில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும் விலக்கேற்றப்பட்டது 9 வருஷத்துக்கு பிறகுதான். 9 வருடமாக அந்த மதீனா வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்த போதிலும் மதீனாக்கு வரக்கூடியவர்கள் கவனிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. மதீனாவில் இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கவில்லை. அன்றே ஹோட்டல் இருக்கவில்லை. ஒவ்வொருவருடைய வீடும் ஹோட்டல்களாக இருந்தது. மேலான சகோதரர்களை, பெரியார்களே, கவனித்தார்கள். உடலாலும் பொருளாலும் மக்களை அனுசரித்தார்கள். மக்களுடைய தேவைகளை கவனத்துக்கு எடுத்தார்கள். மதீனாவுடைய பள்ளி போர்க்களத்துக்காக ஆயத்தப்படுத்தக்கூடிய இடமாக இருந்தது. மதீனாவுடைய பள்ளி போர்க்களத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய இடமாக இருந்தது. சஹாபாக்கள் யுத்த பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் யுத்த காலத்தில் அந்த நடக்கக்கூடிய பயிற்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அந்த காட்சியை தன்னுடைய மனைவிக்கு காண்பிக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, மதீனாவில் சஹாபாக்கள் ஒரு தூண் இருந்தது. அதில் அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அனுப்பக்கூடிய தூணாக இருந்தது. மக்களை அல்லாஹ்வின் பாதையில் அனுப்புவார்கள். அங்க ஒரு தூண் இருந்தது. அதில் நபி அவர்கள் வரவேற்பார்கள், வரக்கூடிய மக்களை வரவேற்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜும்மா ஹுத்பா நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுலைர் அத்ஃபானி என்று அழைக்கக்கூடிய ஒரு சஹாபி வந்து அமர்ந்து கொண்டார். நபி அவங்க சொன்னாங்க, எலும்பி நெல்லுங்க, எலும்பி தொழுங்க சொன்னார்கள். சல்லிர காத்தையில் கஃபீஃபத்தை சுருக்கமாக ரெண்டு ரக்அத் தொழுது கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எல்லோரும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். சொன்னாங்க, அதுக்கு பிறகு இந்த மனிதர் கஷ்டத்தில் இருக்கிறார், இவருக்கு உதவி செய்யுங்க சொன்னார்கள். ஆக மதீனா பல விஷயங்களை செய்திருக்கிறது. அங்கே வரக்கூடியவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், அவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொள்வார்கள். அந்த மதீனாவுடைய பள்ளி தாய்களை, தீனுடைய தாய்களை உண்டாக்கக்கூடிய, உலகத்துக்கு அல்லாஹ்வின் பாதையில் மக்களை அனுப்பக்கூடிய ஒரு கேந்திரமாக இருந்தது. அதே நேரத்தில் மதீனாவுடைய பள்ளி இபாதத்துக்கும் துவாவுக்கும் அருகைக்கும் மன்றாட்டத்துக்கும் உடைய இடமாக இருந்தது. அதே நேரத்தில் மக்களுடைய கஷ்டத்தையும் மக்களுடைய துக்கத்தையும் மக்களுடைய தேவையையும் மக்களுடைய பிரச்சனையையும் நிறைவேற்றக்கூடிய இடமாகத்தான் மஸ்ஜிது நபவி அமைந்திருக்கிறது. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அங்கிருந்து மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அவதானிக்கப்பட்டது, தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. அது பக்கத்தில் மதீனாவை பார்த்தவர்களுடைய கண்களில் இன்றும் அந்த திண்ணை தோழர்களுடைய இடம் அது கண் முன்னால் தான் இருக்கிறது. திண்ணை தோழர்கள் யார்? அங்கிருந்து வரக்கூடியவர்கள், வீடை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், கணவன் மனைவிகளை அவர்கள் இழந்துவிட்டு அங்கு வரக்கூடியவர்கள். ஆண்கள் வந்தார்கள், அங்கு அந்த திண்ணை தோழர்களாக மாறுவார்கள். பெண்கள் வந்தார்கள், வீட்டுக்குள்ளே போய் இருப்பார்கள். ஆண்களை பள்ளி பொறுப்பெடுக்கும், பெண்களை வீடுகள் பொறுப்பெடுக்கும். அவர்கள் பொறுப்பாக இருந்து செயல்படுவார்கள். அதனால மேலான சகோதரர்களை, பெரியார்களே, சமுதாயம் கட்டியெழுப்பப்பட்டது. யாரும் பிச்சைக்காரர்களாக மாறவில்லை, யாரும் கையேந்தக்கூடியவர்களாக மாறவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை மற்ற பக்கத்துக்கு திருப்பினார்கள். ஒரு சஹாபி வந்து யாசகம் கேட்கிறார், கையை நீட்டுகிறார். நபி அவங்க சொன்னாங்க, வீட்டில் என்ன இருக்குது என்று பார். வீட்டில் ஒரு தோல் துண்டு இருக்குது யா ரசூல் அல்லாஹ், வீட்டில் ஒரு சின்ன பாத்திரம் இருக்குது, கொண்டு வா. அது ஆக்ஷன் போட்டார்கள். ஆக்ஷன் போட்டதற்கு பிறகு அந்த பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு இது செலவழி என்று சொல்லி கொடுத்துட்டு மற்ற பணத்தை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வித்தார்கள், அதை அல்லாஹ்வுடைய பாதையில் நீ போறது போல, தீனுக்காக நீ செலவழிக்கிறது போல, உன்னுடைய சம்பாத்தியத்துக்கு உன்னுடைய கையால நீ விரவு வெட்டினாலும் சம்பாதிக்க வேண்டும் என்று ஒரு கூடாளிக்கு நபி அவர்கள் கம்பை போட்டு கொடுத்தார்கள். அந்த சஹாபி சம்பாதித்துட்டு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, மஸ்ஜிது நபி இருக்கிறதே, அது மக்களுடைய தேவைகளை, விதவைகள் யார், அனாதைகள் யார், கஷ்டமானவர்கள் யார், பிரச்சனை உள்ளவர்கள் யார், தேவை உள்ளவர்கள் யார், வீடு இல்லாதவர்கள் யார், ஆடை இல்லாதவர்கள் யார், அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு சோகமான நிகழ்வு ஏற்பட்டது. சஹாபாக்களில் தாபியங்களில் பலரும் மதீனாவை அப்படி சூழ்ந்து கொண்டார்கள். 10,000 மேற்பட்டவர்கள் வறுமையின் காரணத்தினால், வறட்சியின் காரணத்தினால், உணவில்லாத காரணத்தினால் மதீனாவை சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று ஏற்பாடு செய்து உணவுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார்கள். ஹயாத்து சஹாபா 2 பாகத்தில் உணவுகளை பங்கிடுவது என்ற பகுதியில் இந்த வரலாறு இடம்பெற்றிருக்கிறது. அத்தோடு மாத்திரம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு நிறுத்திக் கொள்ளவில்லை. சஹாபாக்களை அழைத்தார்கள், இங்கு வாருங்கள் என்று சஹாபாக்களை அழைத்தார்கள். சஹாபாக்களில் முக்கியமானவர்களை அழைத்து அனுப்பினார்கள், போய் பாருங்க பக்கத்து ஊர்ல யாரு கஷ்டத்தில் இருக்கிறா, எத்தனை விதவைகள், எத்தனை யத்தீம்கள், எத்தனை கஷ்டத்தில் இருக்கிறாங்க. 40,000 எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். 40,000 மக்கள் கஷ்டத்தில் உணவு இல்லாம தேங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய தேவையும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாபத்துடைய காலத்தில் இப்படியான ஒரு ஏற்பாடும் செய்து அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் மேலான சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனை என்பதை அதே சகோதர பாசத்தின் காரணத்தினால எங்களுடைய உடலுறவுகளை போலதான் அவர்களுக்கு அடித்த அதே தண்ணீர் எங்களுக்கு வேறொரு உருவத்தில் வந்திருக்க முடியும். அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னா இந்த சம்பவத்தை ஞாபகத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒன்றை கொடுப்பான், ஒன்றை எடுப்பான். எதுக்கு? சோதித்து பார்க்கறதுக்கு. கண் பார்வை இல்லாத ஒரு மனிதன் வெங்குஷ்டத்தில் இருக்கக்கூடிய மனிதன், இன்னொரு மனிதன் வழுக்கு தலை உள்ளவன். இந்த 3 பேரும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கண் பார்வை இல்ல, வழுக்கு தலை மேனி வந்து அது சொறி பிடிச்சிருக்குது. இந்த மனிதருக்கு அல்லாஹ் சோதனை எப்படி கொடுத்தான்? அல்லாஹ் இந்த 3 பேருக்கும் மலக்கு அனுப்பி என்ன வேணும் என்று கேட்டு அல்லாஹ் அந்த 3 கொடுத்தான். கண் பார்வையும் கொடுத்தான், நல்ல மேனியையும் கொடுத்தான், அல்லாஹ் முடியையும் கொடுத்தான். ஆனா அதுக்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய சோதனை மரபு வருகிறதை அல்லாஹ் பாக்குறான். தந்தது கொண்டு நல்லா நடக்கிறியா? உனக்கு மாட்டு பண்ணைய தந்தனே, உனக்கு ஒட்டகத்துடைய ஏராளமான வசதிகளை தந்தனே, உனக்கு விவசாயத்தை தந்தனே. நீ பழைய நினைவு நினைச்சு பார்த்தியா? நீ ஃபிரௌன போல மாறிட்டியா? அவன் கஃபன் கலவாண்டு தானே வாழ்ந்தா, அவனுக்கு எவ்வளவு வசதி கொடுத்ததுக்கு பிறகு அவன் பழைய நினைவு மறந்துட்டானே, நான் யாருன்றத மறந்துட்டானே, அல்லாவின் புறத்துல வந்ததுன்றத மறந்துட்டானே. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இதோ உனக்கு கண் பார்வையை தந்தேன், உனக்கு இதை தந்தேன், உனக்கு இதை தந்தேன், நன்றி கெட்டவனாக நடந்தாய், இதெல்லாம் நான் பறித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரெண்டு பேர்கிட்ட எடுத்துட்டு ஒத்தனுக்கு தான் அல்லாஹ் திருப்பி கொடுத்தான். அதனால மேலான சகோதரர்களை பெரியார்களே, இந்த சந்தர்ப்பத்தை பேசிக்கொண்டு கவலைகளை விமர்சித்துக் கொண்டு நிகழ்வுகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல. சொல்வதாக இருந்தா நாளை காலை வரைக்கும் நடந்தது என்ன என்பதை சொல்ல முடியும், உங்களுக்கும் எல்லாவற்றும் தெரியும். மேலான சகோதரர்களை பெரியார்களே, இந்த நேரத்தில் மஸ்ஜிதுகள் என்ற அடிப்படையில் எப்படி தாய்களை வீருக்காக நாங்கள் மக்களை ஆயத்துப்படுத்துகிறோமோ, இதே போல ஒவ்வொரு கலிமா சொன்ன முஸ்லிமும் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நாம் யாரை பொறுப்பெடுக்கிறது, யாரை நாங்கள் மனிதர்களாக மாற்றுறது, யாருடைய கஷ்டத்தில் நாங்கள் பங்கெடுக்கிறது? மல்லம் யஹ்தம் பிஅம்ரில் முஸ்லிமீன் ஃபலைஸமின்னா, யார் முஸ்லிம்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லாலி செல்லும் சொல்லியிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய கஷ்டத்தில் பங்கெடுப்பது, இது முஸ்லிம்களுடைய உணர்வுகளில் உள்ளது மேலான சகோதரனே. அதனால அஸ்ஸாயிலல் அர்மிலா வல் யதாமா கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், யார் யதீம்களுடைய விஷயத்தில், யார் அனாதைகளுடைய விஷயத்தில் பங்களிக்கிறார்களோ, முயற்சி செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவதற்கு சமம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால மேலான சகோதரனே, நானும் யதீம்களை பராமரிக்கக்கூடியவர்களும் கியாமத்தில் எப்படி இருப்போம் என்று தன்னுடைய இரு விரல்களையும் நபியவர்கள் சைகை செய்து காட்டினார்கள். அந்த அடிப்படையில் மேலான சகோதரர்களை பெரியார்களே, கொழும்புல கொல்பிட்டு பள்ளியும் ஜமியத்துல் உலமாவும் ஒன்று சேர்ந்து இலங்கையில 350 மேற்பட்ட விதவைகள் இருக்கிறாங்க, 350 மேற்பட்ட விதவைகள் இருக்கிறாங்க. 300 தகவல் எமக்கு கிடைத்திருக்கிறது. 300 தகவல் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அவர்களுடைய மாதாந்த செலவுக்குரிய அவருடைய குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அம்மன் தொட்டையில் இருக்கலாம், அவர்கள் அக்குர்னையில் இருக்கலாம், அவர்கள் குருநாகலில் இருக்கலாம், அவர்கள் கொழும்புல இருக்கலாம், அவர்கள் மருதமூலில் இருக்கலாம், கல்முனையில் இருக்கலாம், நிந்தூரில் இருக்கலாம், சாய்ந்தமருதில் இருக்கலாம், அவர்கள் சம்மந்தூரில் இருக்கலாம், அவர்கள் கிண்ணியாலேயோ மூதூர்லேயோ படோக்கட்டிலேயோ அவர்கள் எந்த பகுதியில் இருக்கிறார்களோ அவர்கள் சென்று அறியப்பட்டு அவர்களுடைய தேவைக்காக வேண்டி பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது விவரிப்பதற்குரிய நேரம் அல்ல. சுருக்கமாக உங்களுடைய கண்டி வாழ் முஸ்லிம்களுக்கு கல்முனை பகுதியை கட்டி எழுப்புமாறு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. இதை முன்னெடுத்து செல்வதற்கு உலமாக்களுடைய ஒரு மாபெரும் கூட்டம் இன்றி அசருக்கு பிறகு அசரை தொட்டு கட்டுகளை காட்டு பள்ளியில் நடக்கிறது. உலமாக்களுக்காக வேண்டி பள்ளி நிர்வாகிகளுக்கு முஸ்லிம் சகோதரர்களுக்கான கூட்டம், 2 கூட்டங்கள் நடைபெற்று விட்டது. கல்முனை பகுதி உங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான சேதங்கள், நூற்றுக்கணக்கான உயிர்களை பறிபொடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சம்மந்துறையில மாத்திரம் 3600 சொச்ச மயத்துகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்க பாதி கொண்டுவில்லை. ஒரே நேராக அந்த சஹாபாக்களுடைய வரலாறுல நாங்க படிச்சதை, உகதுடைய அந்த போர்க்களத்துல சஹாபாக்கள்ல எர்மூக்குடைய போர்க்களத்துல அந்த வீர மௌனாவுடைய போர்க்களத்துல 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட்ட வரலாறு தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அந்த வரலாறு போக இப்ப போய் பார்த்தா 300 சொச்ச கபர்கள் ஒரே இடத்துல. அந்த அம்மா தொட்டைக்கு போனா 4000 சொச்ச பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வு தந்ததற்கு பிறகும் நாங்கள் படிப்பினை இல்லாம, அந்த முஸ்லீம் என்ற ஒரு உணர்வு இல்லாம அப்படியே வாழ ஆரம்பிச்சா அடுத்து அல்லாஹ்வுடைய புடி வந்துச்சுன்னா யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால இது அவங்களுக்கு அசாப் அசாப் என்று சொல்லக்கூடிய காலம் அல்ல, அது எங்களுக்கு அசாபாக மாறிடக் கூடாது. நாங்கள் ஒவ்வொருவரும் முஸ்லீம் என்ற இந்த உணர்வுடன் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கண்டி ஒரு விசாலமான பகுதி, இதுல ஏராளமான பள்ளிவாசல்கள், இதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்தா ஒரு கூட்டம் அங்கு போய் பார்த்து என்ன செய்யணும், எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பது. மர்தான மக்களுக்கு புடவை கட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புடவை கட்டுல அவங்க ஒரு அழகான திட்டம் என்று வகுத்திருக்கிறாங்க. 600 மக்கள் பாதிக்கப்பட்டவங்க, இவங்களை எப்படி தொழில் வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது, இவங்களுடைய தேவைகள் எப்படி நிறைவேற்றது, இது பள்ளியுடைய ஒரு பாரிய பொறுப்பு. பள்ளியுடைய நிர்வாகிகள், பள்ளியுடைய பொறுப்பாளர்கள், பக்கத்து ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய சமுதாயத்தை கட்டி எழுப்புவதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்களால் முடிந்த பணத்திலிருந்து ஒன்று கொடுங்க. நான் உள்ள மக்களுக்கும் சொல்லி வருகிறேன், உங்களுக்கும் சொல்றேன், வசதி இல்லையா கொடுங்க. சஹாபாக்கள் இப்படிதான் செய்திருக்கிறாங்க. வசதியானவங்க மாத்திரம் கொடுக்கணும் என்பது அல்ல. வசதி உள்ளவர்கள் அவருடைய வசதி கேட்க கொடுப்பட்டும், வசதி இல்லாதவர்கள் அவருடைய வசதி இல்லாத கேட்க கொடுக்கட்டும். இது சஹாபாக்களுடைய தாராள தன்மை. இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டி இருக்கிறான். ஒற்றுமையாக செயல்பட்டும் ஆத்மீக ரீதியிலையும் லௌகிக ரீதியிலையும் ரெண்டையும் கவனிக்கணும். தொழுகை உள்ளவர்களாக, கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக, தவறான வழியில போகாதவர்களாக, அவர்கள் அல்லாஹ்வோடு தொடர்புள்ளவர்களாக. இந்த உலமாக்களை கூட்டுறதின் நோக்கம் உலமாக்களுடைய பணி உலமாக்கள் செய்வதற்காக. உலமாக்களை அழைத்து போங்க, அவர்களை போய் சென்ற மக்களிடத்துல பேசுவீங்க, தீனுடைய விஷயங்களை உணர்த்துங்க, அவர்களை தொழுகையாளிகளாக பார்த்துங்க, அவர்களுக்கு ஆண் பெண் கலப்புல இருந்து அவர்களை பிரித்து வைங்க. இல்லைன்னு சொன்னா இந்த நேரத்துல ஆண் பெண் கலப்பினால பலவிதமான விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கல்முனை பகுதியை கட்டி ஏற்படுத்தக்கூடிய பணிகளை திட்டம் தீட்டி, முஸ்லிம் சகோதரர்கள் தன்னுடைய வியாபாரத்திலிருந்து ஒரு பங்கு கொடுத்து, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொள்ளுப்பட்டைக்கு கழுத்தர கொடுக்கப்பட்டிருக்கிறது, தெய்வலைக்கு காலி மாத்திர கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெள்ளவத்தைக்கு மின்னூர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதுக்கடைக்கு பொத்துவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஹம்மந்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கண்டிக்கு கல்முனை, அக்குடலைக்கு மூதூர், மாத்தலைக்கு கிண்ணியா, ஒவ்வொரு பகுதியும் கொடுத்து உலமாக்கள் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றிருந்து செயல்படுவோம் என்று சொன்னா நிச்சயமாக இந்த சுனாமிய ஒரு அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தஆலா ஏதோ என்ன காரணத்தினால தந்தாலும் அல்லாஹ் தான் அறிவான். ஆனா பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு சிறந்த சமுதாயமாக அரசாங்கத்திலிருந்து என்ன பெற்றுக் கொள்ள வேண்டுமோ அதையும் பெற்றுக் கொடுப்போம், எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதையும் செய்வோம். வல்லா அல்லாஹ் அனைவர்களையும் சிறந்த ஒரு சமுதாயமாக மாற்றி நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே முஸ்லிம்களாக இருக்க கிருவேசுவானாக. யாரா எங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் நீ பொறுப்பாக இருப்பாயாக, எங்களை கவலைகள் துன்பங்களை போக்கிடுவாயாக. யாரா வரக்கூடிய இந்த தாசுவா ஆஷுராவுடைய நாட்களில் எங்களுக்கு நீ கைரை நாடுவாயாக, இந்த மஹர்ரமை சிறப்பான மஹர்ரமாக ஆக்கி தருவாயாக, முஸ்லிம்களுக்குரிய ஈடேற்ற மாதமாக, வெட்டுக்குரிய மாதமாக, கயிறுக்குரிய மாதமாக. யாரா பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் சகோதரிகள், யாரா இந்த விதவைகள் அனாதைகள், இவர்களுடைய வெட்டுக்குரிய மாதமாக இந்த மாதத்தை ஆக்கி தருவாயாக. யாரா அவர்களுக்காக பாதிக்கப்பட்டவர்களாக, அவர் மௌத்தாகிறவர்களுக்காக உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறோம். யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்துவிட்டார்களோ அவர்களுக்கு மேலான பதவியை நசிவாக்குவாயாக, யார் உயிர்வார்களோ அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் ஊட்டுவாயாக. எமக்கு அதற்குரிய உடல் பொருள் வளத்தை தந்து நாமும் உதவி செய்யக்கூடிய மக்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.